அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் சுவாமிநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. சிரியாவில் அரச படைகளின் கடுமையான ஷெல் தாக்குதல்களில் தலைநகர் டமஸ்கஸின் புறநகர் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக எதிரணி செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். நச்சுவாய் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் மறுத்திருக்கிறது.
تقوم قنوات الفتنة والتضليل وسفك الدم السوري بالادعاء كذبا.
மோசமான படுகொலை இதுகன்று சிரிய எதிரணி கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அகமத் அல் ஜாப்ரா கூறியிருக்கிறார். ஐநாவின் ரசாயன ஆயுத பரிசோதனை குழுவினர் தற்போது சிரியாவில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஊழல் வழக்கு தொடர்பாக அளிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக ஏத்தின் முன்னாள் அதிபர் ஹோஸ்னி முபாரக் தொடுத்த முறையீட்டை விசாரித்த நீதிமன்றம் அவரை நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அரசு வழக்கறிஞர்கள் முறைப்பாடு செய்ய முடியும். எனவே முபாரக் எப்போது விடுவிக்கப்படுவார் என்பது தெரியாதுள்ளது. ஆனால் முபாரக்கின் வழக்கறிஞர்கள் அவர் வியாழக்கிழமையன்றே விடுவிக்கப்படலாம் என்று நம்பிக்கை
வெளியிட்டிருக்கின்றனர்.
இந்த நீதிமன்ற முடிவானது முபாரக்கை பதவி விலகிச் செல்லுமாறு 2011 போராட்டம் நடத்தியவர்களுக்கு ஒரு பின்னடைவு என்று எகிப்தில் இருக்கும் பிபிசி நிருபர் தெரிவிக்கின்றார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவில் மராட்டிய மாநில அரசு பில்லி சூனியம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டத்தை அவசரமாக கொண்டு வந்திருக்கிறது. அங்கு மூட நம்பிக்கைக்கு எதிராக போராடி வந்த செயற்பாட்டாளர் நரேந்திர டாபுல்கர் நேற்று செவ்வாய்க்கிழமை கொலை செய்யப்பட்ட நிலையில் அரசின் இந்த நடவடிக்கை வந்திருக்கிறது. 71 வயதான டாபுல்கர் தனது காலை நடைப்பயிற்சியை மேற்கொண்டிருந்த போது புனே நகரில் வைத்து அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மிருகங்கள் பலி கொடுக்கப்படுவது, மதத்தின் பெயரால் மனிதர்களை வழிபடுவது போன்ற பழக்கங்களுக்கு எதிராக பல தசாப்தங்களாக அவர் போராடி வந்தார்.
விக்கிலீக்ஸுக்கு ரகசிய தகவல்களை கொடுத்ததாக குற்றம் காணப்பட்ட அமெரிக்க படை வீரர் பிராட்லி மேனிங்குக்கு 35 ஆண்டுகால சிறை தண்டனையை மேற்லாந்தில் உள்ள மீட் கோட்டையில் இருக்கின்ற இராணுவ நீதிமன்றம் அளித்திருக்கிறது. உள் தகவல்களை வெளியிடும் இணையதளத்திற்கு ஆயிரக்கணக்கான கோப்புகளை அளித்தமை தொடர்பாக பிராட்லி மேனிங் மீது வழக்கு தொடரப்பட்டது. வேவு பார்த்தது, திருடியது மற்றும் கணினி சட்டங்களை மீறிய தொடர்பாக அவர் மீது குற்றம் காணப்பட்டிருக்கிறது. வழக்கை விசாரித்த இராணுவ நீதிபதி மேனிங் இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்படும் எவ்வித சலுகைகளையும் இன்றி பணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கின்றார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
பாகிஸ்தானில் மோசமான பருவமழை காரணமாக சுமார் 1,000,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதுவரை குறைந்தது 130 பேர் உயிரிழந்துள்ளனர், ஆயிரக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். நாட்டின் பஞ்சாப், சிந்து மற்றும் பலுச்சிஸ்தான் மாகாணங்களில் வீடுகளை இழந்தவர்களுக்காக நூற்றுக்கணக்கான முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த பல ஆண்டுகளாகவே பருவமழை காரணமாக ஏற்படும் வெள்ளத்தால் பாகிஸ்தான் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது.
சர்ச்சைக்குரிய காஷ்மீர் பகுதியில் இந்திய படையினர் கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி சுட்டதில் தனது இராணுவ அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்திருக்கிறது. தூண்டுதலின்றி இடம்பெற்ற இந்திய ஷெல் தாக்குதல்களில் மேலும் ஒரு சிப்பாய் காயமடைந்திருப்பதாகவும் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். காஷ்மீர் பகுதியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதட்டம் சமீப வாரங்களாகவே அதிகரித்து வருகிறது. இம்மாத துவக்கத்தில் கட்டுப்பாட்டு கோட்டை அருகே தனது இராணுவத்தினர் ஐவர் கொல்லப்பட்டதற்கு பாகிஸ்தானை காணும் என்று இந்தியா பழி சுமத்தியிருந்தது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
தென்னாப்பிரிக்காவில் ஆயுள் காப்புறுதி பணத்தை பெறும் முயற்சியில் தனது மகன்மார் இருவரை கொல்ல முயன்ற பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இரண்டு பேரையும் கொலை செய்யும் வேளையில் இந்த பெண் அமர்த்திய அவரது உறவினர் ஒருவரே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். தலா 2,400 டாலர்கள் வீதம் இரண்டு கொலைகளுக்கும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. இருவரையும் கொலை செய்தால் மேலும் 3 பேரை கொல்லும் தொழிலையும் தருவதாக அந்த பெண் கூறியிருந்தார்.
கிரேக்கத்தில் அரசு தொலைக்காட்சி அரசால் அதிரடியாக மூடப்பட்ட 2 மாதங்களுக்கு பிறகு அங்கே மீண்டும் புதிய அரசு தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இடிடி என்று அழைக்கப்படும் புதிய சேனல் 2 மணி நேர காலை செய்தி ஒளிபரப்பை துவக்கியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முன்பு அரசு தொலைக்காட்சியால் பணிபுரிந்தோரால் தொகுத்து வழங்கப்படுகிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.